بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم آتني حسن التعليم وحسن التفهيم قال المصنف رحمه الله والمعراج حق والمعراج حق وقد أسري بالنبي صلى الله عليه وسلم وعرج بشخصه في اليقظة إلى السماء ثم إلى حيث شاء الله من العلا وأكرمه الله بما شاء وأوحى إليه ما أوحى ما كذب الفؤاد ما رأى فصلى الله عليه وسلم في الآخرة والأولى. இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஆ என்ற நூலை படித்து வருகிறோம். அல்லாஹுடைய வேதத்தையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா வழிமுறையையும் நேரான வழியில் இருந்து பின்பற்றக்கூடிய நன்மக்களுடைய கொள்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி இமாம் அவர்கள் குறிப்பிட்டு வருகிறார்கள். வழிகட்ட சிந்தனை உள்ளவர்கள் எப்படி அல்லாஹுடைய விஷயத்தில் கருத்து வேற்றுமைகள் செய்து, வழிகட்ட சிந்தனை உள்ளவர்கள் எப்படி அல்லாஹுடைய விஷயத்தில் கருத்து வேற்றுமை செய்து இந்த மார்க்கத்திற்குள் வழிகேடுகளை உண்டாக்கினார்களோ, அதுபோன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான விஷயங்களிலும் தப்பான கருத்துக்களை எல்லாம் மார்க்கமாக ஆக்கி வழிகட்டார்கள், வழிகெடுத்தார்கள். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விஷயம் முன்பு கூறியிருந்தோம், இந்த சூஃபி கொள்கையில் உள்ளவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பேசும்போது உங்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் என்னவென்றே தெரியாது என்று கூறினார்கள். சரி, உங்களுக்கு என்ன தெரியும் சொல்ல மறுக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினதுக்கு பிறகு கடைசியில இறுதி அவங்க சொன்ன வார்த்தை என்ன? முஹம்மது தாங்க ரசூல், அதான் முஹம்மது ரசூல் அல்லாஹ். முஹம்மது நம்ம இப்படி படிக்கிறோம், முஹம்மதுன் ரசூலுல்லாஹின்னு படிக்கிறோம்ல, அப்படி படிக்க கூடாதான். முஹம்மது ரசூல் அல்லாஹுவான். எப்படி முஹம்மது ரசூல் அல்லாஹூ, அதாவது முஹம்மது ரசூல் தான் அல்லாஹ்வான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலாதீம். அப்ப இந்த மாதிரியான தவறான கொள்கைகளை கொண்டவர்கள் நிறைய இருக்கிறான், நல்ல பாதுகாக்கணும். அதாவது சுருக்கமா என்ன சொல்ல வருகிறோம், அல்லாஹுடைய விஷயத்திலும் தவறான விஷயங்களை பேசி மக்கள் எப்படி வழிகட்டார்களோ, அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயங்களிலும் தவறானதை பேசி அது அநேக மக்கள் வழிகட்டிருக்கிறார்கள். இப்ப முன்பு சொன்னது ஒரு உதாரணம், அதே போல இன்னொரு உதாரணம், அதாவது பெரிய வழிகேடு, ஷிர்க்கு நிகரான, குஃபுருக்கு நிகரான வழிகேடு. நாம் அல்லாஹுவை எப்படி நம்பிக்கை கொள்கிறோம், அல்லாஹு தஆலா அனைத்தையும் பார்க்கக்கூடியவன், அனைத்தையும் செவியுறக்கூடியவன். இது அல்லாஹுவின் விஷயத்தில், அல்லாஹுடைய சிஃபத்துடைய விஷயத்தில் நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடிய நம்பிக்கை. மறைவான இல்முகள் எல்லாம் அல்லாஹுவிடத்தில் இருக்கிறது, அல்லாஹுவிற்கு மறைவானது என்பது கிடையாது, எல்லாமே அல்லாஹுவிற்கு வெளிப்படை. மறைவான விஷயங்கள் எல்லாவற்றையுமே அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவனாக இருக்கிறான். இந்த வழிகட்ட கூட்டத்தார்கள் குறிப்பா இந்த சூஃபி கொள்கையில போகக்கூடியவங்க ரொம்ப வழிகட்டுவாங்க. ஒன்று, இந்த சூஃபி கொள்கையில போகக்கூடியவங்க, இரண்டாவது இந்த தத்துவ கொள்கையில போகக்கூடியவர்கள். இந்த ரெண்டு பேரும் தான் ரொம்ப பெரிய வழிகேட்டை அவர்கள் இந்த மார்க்கத்திற்குள் கொண்டு வந்தார்கள். ஏன், இந்த ரெண்டு பேரையும் தடுக்கக்கூடிய பவுண்டரி, தடுப்பு எதுவுமே அங்க கிடையாது. இப்ப சூஃபி கொள்கையில போனா எங்க ஆன்மீகம், எங்களுடைய ஆன்மீக ஞானம், எங்களுடைய அந்த ஆன்ம கண்ணு, அதாவது என்ன சொல்லுவாங்க அதுக்கு, ஆன்மீக கண்ணுங்க, அதுக்கு வந்து ஞானக்கண், எங்களுடைய ஞானக்கண்ல அப்படித்தான் தெரிஞ்சிச்சு, எங்களுக்கு ஞானம் அப்படித்தான் உதிச்சிச்சுருவாங்க. அவனுக்கு ஞானம் உதிச்சிச்சா அல்லது சைத்தான் வந்தானா யாரு சொல்றது? இத ஞானம் உதிச்சிச்சு, ஞானம் உதிச்சிச்சு, கஷ்பு கஷ்பு ஞானம் இப்படி சொல்லியே மக்களை ஏமாச்சிருவானோ, மக்களை நம்ப வச்சிருவானோ. இந்த பைத்தியக்காரர்களிடத்துல வந்தா தத்துவம், எங்க அக்கல், எங்க அறிவு இப்படி சொல்றது, அறிவு இதுதான் ஏத்துக்குது, அறிவு இதுதான் ஏத்துக்குதுன்னு சொல்லி இவனும் மக்களை ஏத்துக்க வச்சிருவான். புரியுதா? ஆகவே இந்த ரெண்டு பேரையும் இவங்களுடைய வழிகேட்டிலிருந்து தடுப்பதற்குண்டான தடுப்பு எதுவுமே இல்லை. இப்ப நாம் எப்படி, நமக்கு ஒரு தடுப்பு வச்சுக்கிட்டோம், தடுப்புங்கிறது தான் பாதுகாப்பு. என்ன தடுப்பு வச்சுக்கிட்டோம்? குர்ஆன் ஹதீஸை தாண்டி போக மாட்டோம், அல்லாஹுவை பற்றி பேசணும், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லியிருக்கிறத தாண்டி பேசக்கூடாது. அல்லாஹும் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லி இருக்கிறத நம்ம நம்முடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை குறைக்கவும் கூடாது. ரசூலை பத்தி பேசணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ரசூல் எப்படி சொல்லியிருக்கிறானோ அப்படி சொல்லிட வேண்டியது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி எப்படி சொன்னார்களோ அப்படி சொல்லிட வேண்டியது, முடிஞ்சு. அதை தாண்டி போக மாட்டோம், அதை தாண்டி நம்ம சிந்திக்க மாட்டோம். நமக்கு ஒரு தடுப்பை நம்ம வச்சுக்கணும், அதுக்குள்ளார நம்ம போயிட்டே இருப்போம், அதுக்குள்ளார பேசுவோம். அல்லாஹை உயர்ந்து புகழ்ந்து துதித்து அல்லாஹுவை உயர்த்தி பேசுவதாக இருந்தாலும் இந்த வட்டத்துக்குள்ளார இருந்துதான் பேசுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உயர்த்தணும், புகழணும், நல்ல புகழலாம், நல்ல உயர்த்தலாம், எவ்வளவு வேணாலும் புகழ்ந்து பேசலாம், ஆனா இந்த வட்டத்துக்குள்ளார தான் பேச முடியும். இந்த வட்டத்துக்குள்ளார குர்ஆனும் ஹதீஸும் ரசூலுல்லாஹை எப்படி புகழ்ந்திருக்குதோ அந்த புகழ்ச்சிகளுடைய வார்த்தைகளை தான் மாத்தி 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 முன்ன போட்டு பின்ன போட்டு அதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வேற வார்த்தைகளை கொடுத்து இப்படித்தான் பேச முடியுமே தவிர, நாம ஒரு தனித்தன்மையை ரசூலுல்லாக்கு கொண்டு வர முடியுமானோ? முடியாது. அப்ப இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுக்கு எப்படி மறைவான ஞானம் இருக்குதோ அதே போல மறைவான ஞானம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கு. யாருக்கு இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருக்குது, இல்முல் கைப் அவங்களுக்கு இருக்குது. புரியுதா? அதே போல நாம் எங்க இருந்தாலும் அங்க நம்ம ரசூலுல்லாஹ்வை பத்தி பேசினா அங்க ரசூல் அந்த சபைக்கே வந்துருவாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்? அந்த மௌலூது ஓதிக்கிட்டே இருப்பாங்க, ஓதி 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 முடிச்சோடனே எல்லாம் அடிச்சிருவாங்க. என்ன ஆயிடுச்சா? ஓதி 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 ரசூல்லாவுடைய முகபத்தில் ரசூல்லா இவங்களை தேடி வந்துட்டாங்களாம். எங்க இருந்து? மதினாலிருந்து, ஆலமுல் பர்சஹிலிருந்து, கபூர்லேருந்து எந்திரிச்சு இந்த மாதிரி புதக்குடி 29 நம்பர் வீடு பள்ளிவாசி தெருவில் மௌலூது ஓதுறாங்க அப்படின்னு ரசூல்லா கிளம்பி நேராக புதக்குடிக்கு வந்துடுவாங்க, என்ன கூத்தானூருக்கு வந்துடுவாங்க. வந்து அவங்க ரசூல்லா ஒருத்தர் அந்த கடைசியில் யா நபி யா ஹபீப் சலாம் அலைக்குன்னு ஒரு பைத்து வச்சிருப்பாங்க, அது எல்லாம் அந்த நேரத்தில் ஓதுவாங்க. என்ன ஆயிடுச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்களா, இவங்க சலாம் சொல்லி வரவே இருக்கிறாங்களா, எந்திரிச்சு நின்றுவாங்க. எவ்வளவு பெரிய குஃபுர் தெரியுமா இது, எல்லாம் பாதுகாக்கும். சரி, இதெல்லாம் நீ கொஞ்சம் சுருக்கமாக விளங்கிக்கிறது, அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இது வந்து ரொம்ப டேஞ்சரானது. என்ன விஷயம் நம்ம சொல்ல வர்றோம் இன்றைக்கு பாடத்தில்? இன்றைய காலத்தில் நம்மை பற்றி ரொம்ப தவறான முறையில் மக்களுக்கு மத்தியில் பரப்பி வச்சிருக்கிறாங்க. அதில் என்ன ஒரு பரப்புதல் என்றால், இவங்க ரசூலுல்லாவை மதிக்க மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க நபி மேலே செலவாத்து வர மாட்டாங்க, ரசூலுல்லாவுடைய சிறப்புகளை ஏற்றுக்க மாட்டாங்க, ரசூலுல்லாவை அவமரியாதை செய்வாங்க. அதெல்லாம் புரியுதா? இந்த மாதிரி மக்களுக்கு மத்தியில் உண்மையான அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவாகிய நம்மை பற்றி தவறான பிரச்சாரங்களை மக்களுக்கு மத்தியில் செய்து அவங்களுடைய சிந்தனைகளை இவர்கள் கெடுத்து வச்சிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம எங்கேயாவது பயன் செய்ய போனால் இவங்க ரசூல்லாவை ஏசுற கூட்டம் அல்லது சஹாபாக்களை ஏசுற கூட்டம் எடுத்த எடுப்பில் பாமர மக்களுக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை, இது சொன்னால் போதும், அப்படியா ரசூல்லாவை ஏசுற கூட்டமா, இவனில் பயன் செய்ய விடாதீங்க, அடிச்சு துரத்துங்கன்றாங்க. நீ உண்மையிலேயே அப்படி செய்கிறீங்களா, என்ன ஏது, நீங்கள் என்ன பேசுறீங்க, பேசுங்க கேட்போம், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இதை ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு உலகம் எல்லாம் நமக்கு எதிராக இந்த மக்கள் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க. உண்மையிலேயே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை உண்மையாக அறிந்து அவர்களை எப்படி மதிக்க வேண்டுமோ அந்த முறையில மதிக்கக்கூடியவர்கள் உண்மையான அஹ்லுல் ஹதீஸ் தான். ஹதீஸை ஏற்றுக்கொண்ட அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற இந்த உண்மையான சலஃபு மன்ஹஜில் உள்ளவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த முறையில கண்ணியப்படுத்தக்கூடியவர். புரியுதா? இங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அளவை நமக்கு சரியான முறையில் பேணணும். அது என்ன? நேசிப்பதாக இருந்தாலும் வரம்பு மீறக்கூடாது, புரியுதா? வெறுப்பதாக இருந்தாலும் வரம்பு மீறக்கூடாது, புரியுதா? எந்த அளவுக்கு நேசிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம நேசிப்போம், எந்த அளவுக்கு வெறுப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வெறுப்போம். யாரை நேசிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்கள நேசிப்போம், யாரை வெறுப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்கள தான் நம்ம வெறுக்க முடியும். நேசிக்க வேண்டியவர்களை வெறுப்பதும் வெறுக்க வேண்டியவர்களை நேசிப்பதும் வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுரும். நேசிக்க வேண்டியவர்களையும் அளவுக்கு அதிகமாக நேசிப்பதும் வழிகேட்டில் விட்டுரும். நேசிக்க வேண்டியவர்களையும் அளவுக்கு அதிகமாக நேசிப்பதும் வெறுக்க வேண்டியவர்களை அளவுக்கு அதிகமாக வெறுப்பதும் வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுரும். சரி, அல்லாஹ்விற்கு அடுத்ததாக இந்த மார்க்கத்தில் முஸ்லிம்கள் மூமின்கள் கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? அல்லாஹு தஆலா நபியை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், சிறப்பித்திருக்கிறான், அவர்கள் மீது அல்லாஹ் அன்பு வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய நேசம், அல்லாஹுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, பொருத்தம் அல்லாஹுடைய தூதரின் மீது விசேஷமாக இருக்கிறது. அல்லாஹுடைய சிறப்பு நபியின் மீது விசேஷமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் சிறப்பு கொடுக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் அல்லாஹ் படைத்த அத்தனை படைப்புகளை விட, இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹ் படைத்த அத்தனை படைப்புகள் எல்லாம் டோட்டலி ஏ டு ஜெட் எல்லா படைப்புகளையும் விட அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். புரியுதா? அல்லாஹ்விடத்தில் அவர்களை விட உயர்ந்தவர்கள் இல்லை. இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை. சரியா? இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த நம்பிக்கையில ஏதாவது ரசூல்லாவை காயப்படுத்துறதோ குறைப்படுத்துறதோ இருக்குதான்னு சொல்லுங்க. ஆனா எப்படி பரப்பி வச்சிருக்காங்க பாருங்க, உருதுல ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருவாங்க. நம்மை பற்றி தவறான முறையில பிரச்சாரம் செய்யும் போது இவர்கள் குஸ்தாஹே ரசூல், ஏலோ குஸ்தாஹே ரசூல் அப்படின்னு ரசூலுல்லாவோட அவமரியாதை, ரசூலுல்லாவுக்கு அவமரியாதை செய்யக்கூடியவர்கள், ரசூலுல்லாவை கேவலமா பேசக்கூடியவர்கள் சொல்லி ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடும். அல்லாஹ் பாதுகாக்கும். சரி, அடுத்த விஷயம் என்ன? இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியமாக மதிக்கக்கூடிய நாம் இரண்டு அணுகுமுறைகளை தெளிவான முறையில் புரிந்திருக்க வேண்டும். ஒரு அணுகுமுறை என்ன? அல்லாஹு தஆலா என்னென்ன கண்ணியங்களை சிறப்புகளை ரசூலுல்லாஹுவிற்கு வழங்கி இருக்கிறானோ, ரசூலுல்லாஹுவிற்கு இருப்பதாக கூறியிருக்கிறானோ, அந்த கண்ணியங்கள் சிறப்புகளில் நாம ஒரு லாஜிக்கை ஏற்படுத்தி அது முடியுமா முடியாதான்னு சிந்திக்கிறது, அப்புறம் நம்ம அறிவு முடியும்னு ஏத்துக்கிட்டதை ஏத்துக்கிறது, அறிவு முடியாதுன்னு சொன்னா அதுக்கு மாற்று அர்த்தம் சொல்லிடுறது, புறக்கணிச்சிடுறது, இது செய்யக்கூடாது. புரியுதா? எப்படி அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் அறிவை நுழைத்து அதுல நம்ம விளையாடலாமா? விளையாடக்கூடாது. புரியுதா? அதே போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கக்கூடிய சிறப்புகளை, அது நபிக்கு விசேஷமானது. யாருக்கு விசேஷமானது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமானது. அந்த சிறப்புகளை நம்முடைய சாதாரண அறிவுல புகுத்தி பார்த்து உனக்கு பிடிக்குதா அறிவே, பிடிக்கலையா, உன்னால இதை நம்ப முடியுதா நம்ப முடியலையா அப்படின்னு அறிவிட்டு போய் விளக்கம் கேட்டு இருக்க முடியாது. புரியுதா? அறிவால் அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமானா? பல விஷயங்களுக்கு அறிவால் அதுக்கு விளக்கமும் சொல்ல முடியாது. பல விஷயங்களுக்கு அறிவால் அதுக்கு விளக்கமும் சொல்ல முடியாது. புரியுதா? அப்ப என்ன செய்யணும்? நம்பிக்கை கொண்டோம். என்ன செய்யணும்? அப்ப சுருக்கமா முதல் அணுகுமுறை என்ன? என்னென்ன சிறப்புகளை அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறினார்களோ, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நபிக்கு கூறினார்களோ, அந்த சிறப்புகளை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த சிறப்புகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கின்றன என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். புரியுதா? அந்த சிறப்புகள்ல நம்முடைய அறிவுக்கு ஒத்து வரக்கூடியதை ஏற்றுக்கொள்வது, அறிவுக்கு ஒத்து வரலன்னு மறுக்கிறது கூடாது. புரியுதா? விளங்குதுங்களா இல்லையா? இரண்டாவது அணுகுமுறை என்ன என்று சொன்னால், இதுதான் முந்தியவர்களுடைய அந்த வழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சிறப்புகளை சொல்லி இருப்பதாக குர்ஆன்ல வந்திருக்குதோ, அல்லது நபியே தன்னை பற்றி அல்லாஹ் எனக்கு என்னென்ன சிறப்புகளை கூறியிருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்களோ, அந்த ஹதீஸுகள்ல நபி மொழிகளில் இவரா எக்ஸ்ட்ரா டெவலப்மெண்ட் பண்ணிருக்கு. எப்படி? அப்ப என்ன அர்த்தம்? குர்ஆன்ல இல்லாததை ஹதீஸ்ல இல்லாததை எக்ஸ்ட்ரா டெவலப்மெண்ட் பண்ணி பண்ணி கடைசியில யாருடைய அந்தஸ்துல கொண்டு போய் வச்சிருது? அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய அந்தஸ்துல கொண்டு போய் நிறுத்திடுது. அப்ப இன்னும் இதை உங்களுக்கு சுருக்கமா சொல்றதா இருந்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட சிறப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு ஒரு சிறப்பா மறுத்து அல்லது அதுல குதர்க்கம் பண்ணி சாதாரணமான மனிதர்களுடைய அந்தஸ்தில கொண்டு வந்து அவங்களை நிறுத்துறதும் தப்பு. சாதாரணமான மனிதர்களுடைய அந்தஸ்தில கொண்டு வந்து நிறுத்துறதும் தப்பு. அதுதான் இந்த பிஜே கூட்டம்லாம் பண்ணுச்சு. இந்த சோக்கால் தௌஹீத் ஜமாத் இருக்கா இல்லையா, இந்த சோக்கால் குர்ஆன் ஹதீஸ் கூட்டம், இந்த கூட்டம் எல்லாம் அதுதான் செஞ்சுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுவும் தப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கிறோம், மதிக்கிறோம், சிறப்பிக்கிறோம் என்ற பெயரில் ஆதாரங்களில் சொல்லப்பட்டதை விட அதிகப்படுத்தி அன்பு நேசம் மரியாதைன்னு சொல்லி கடைசியில் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில கொண்டு போய் அவங்கள வைத்து விடுவது ரெண்டும் வழிகேடு. புரியுதா? அறிவு லாஜிக் என்ற பெயரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புகளை ஏற்க மறுத்து வந்திருக்கக்கூடிய சில பொதுவான வசனங்களை எடுத்துக்கொண்டு அது எங்கே சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்பதையெல்லாம் கவனிக்காம அந்த வசனங்களின் மேலோட்ட கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்லி ரசூல்லாவுடைய தனிச்சிறப்புகளை எல்லாம் மறுத்து அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த விசேஷமான கண்ணியங்களை எல்லாம் மறுத்து சாதாரணமான ஒரு மனிதருடைய அந்தஸ்தில் அவர்களை இறக்கி கொண்டு வருவதும் பெரிய தப்பு. அதே போல அவர்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன கண்ணியத்தை வேற கோணத்தில் சிந்திச்சு அதை நாங்க சிறப்பிக்கிறோம், டெவலப் பண்றோம், அப்படி இப்படின்னு ரசூல்லா மேல எங்களுக்கு அவ்வளவு பாசம், அது இப்படியே கடைசியில போய் எங்க கொண்டு போய் நிக்கிறது? அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்து. ரெண்டுமே வழிகேடு. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் இடையில நடுநிலையான பாதை இப்ப என்ன சொல்லுங்க பாக்கலாம். இந்த பக்கம் ஒரு ஓரத்துல ஒரு கூட்டம் வழிகேடுது, இந்த பக்கம் ஒரு ஓரத்தில் ஒரு கூட்டம் வழிகிறது, ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பாதை இருக்கு. அது என்ன பாதை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்டிப்பா சிறப்பான உயர்வான குணங்கள் அம்சங்கள் இருக்கின்றன. புரியுதா? ஆனால் அந்த சிறப்புகள் குணங்கள் அவர்களை அல்லாஹ்வுடைய ஸ்தானத்திற்கு உயர்த்தி விடாது. அவர்கள் மனிதர்களாக இருப்பதோடு, மனிதர்களில் ஒருவராக இருப்பதோடு மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் அவர்கள். புரியுதா? அவர்கள் மனிதர்களாக இருப்பதோடு அல்லாஹு தாலா பிற மனிதர்களுக்கு கொடுக்காத விசேஷமான சிறப்புகளை, உயர்வுகளை, கண்ணியங்களை, மரியாதைகளை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். சரியா? அவர்கள் விசேஷமானவர்கள், கண்ணியமானவர்கள், சிறப்பானவர்கள் என்பதற்காக நம்முடைய கற்பனையில் வர சிறப்புகளை எல்லாம் அவங்களுக்கு சேர்த்திட மாட்டோம். நம்முடைய கற்பனையில வரக்கூடிய சிறப்புகளை எல்லாம் நாம் அவர்களுக்கு சேர்த்து அளவு கடந்து புகழ்ந்து விட மாட்டோம். புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவா சொன்னார்கள். சஹீஹ் புகாரியுடைய அறிவிப்பு, நீங்கள் என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள். நீங்கள் என்னை புகழாதீர்கள், என்ன புகழ நீங்க விருப்பப்பட்டு என்ன அளவு கடந்து புகழாதீர்கள். கமா அத்ரத் நஸாரா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை நசாராக்கள் புகழ்ந்து அளவு கடந்து சென்றதை போன்று நீங்கள் அளவு கடந்து விடாதீர்கள். அப்துல்லாஹி வரசூலுஹு, என்ன நீங்க சிறப்பா பேசுவதாக இருந்தால் என்னை நான் அப்துல்லா ரசூலுல்லா என்று சொல்லுங்கள். நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள். புரியுதா? சரி. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத் ரப்பி ஜிதனி இல்மா. அப்ப நம்ம படிக்கக்கூடிய இன்றைய பாடத்துல ஒரு சில விஷயங்களை இங்கே சொல்லுவாங்க, பின்னாடி பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை தான் நம்ம இப்போ படிக்கக்கூடிய பாடத்தில் படிக்கிறோம். சரியா? நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன சிறப்புகள் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான் என்று நம்ம பார்க்கும்போது, பொதுவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அனுப்பிய ஒவ்வொரு நபியையும் அந்த காலத்தினுடைய மக்களை விட சிறப்பாக வைத்திருப்பான். அந்த காலத்தில் இருந்த மக்களை விட சிறப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபியை வைத்திருப்பான். சிறப்புன்னு சொன்னா உடனே துட்டு நினைக்காதீங்க, காசு பணம் சொல்லிட்டு. எதுல? ஈமான்ல, அதே போல உயர்ந்த தகுதிகள்ல, கண்ணியங்கள்ல, நற்குணங்கள்ல, இதுல அவர்கள் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஏன்னா நமக்கு சிறப்புன்னு சொன்னா உடனே பங்களாவோடு தான் ஞாபகம் வரும். புரியுதா? எல்லாம் இந்த காசு பணத்திலே உட்கார்ந்துருக்கீங்க, அதுக்கு வெளியில அந்த உலகத்தை விட்டு வெளியில வரணும். புரியுதா? அப்பத்தான் தீன் விளங்கும். ஒவ்வொரு சமூகத்திலையும் அந்த சமூகத்திலேயே சிறந்தவரை தான் அல்லாஹு தஆலா நபியா தேர்ந்தெடுப்பான். நபியா தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு அவருக்கென்று விசேஷமான சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருப்பான். பலவிதமான சிறப்புகள் அவங்களுக்கு இருக்கும். சாதாரண மனிதர்கள் மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. நம்மளை மாதிரி சாப்பிடுவாங்க, நம்மளை மாதிரி தூங்குவாங்க, திருமணம் முடிப்பாங்க. ஆனா அதற்கு அப்பாற்பட்ட அவர்களுடைய ரூஹ் இருக்குது, அது ரொம்ப சுத்தமா இருக்கும். ரூஹ் தெரியுமா? ரூஹ் தெரியுமா தெரியாதா? அந்த ரூஹ் ரொம்ப சுத்தமா இருக்கும். அந்த ரூஹ் சுத்தமா இருக்கிறதுனால அவர்களுடைய குணங்கள், பண்புகள், அவர்களுடைய துவாக்கள் எல்லாமே ரொம்ப வேல்யூவா இருக்கும். நம்ம ரூஹ் இருக்குது குவார் மாதிரி. புரியுதா இல்லையா? அதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே மூக்க பிடிச்சிட்டோம், மூக்க பிடிச்சிட்டு இருக்கிற அத்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் தான் மூக்க எடுக்க முடியும். அந்த மாதிரி நம்ம ரூஹ் கெட்டு போய் கிடக்கும். அல்லா பாதுகாக்கும். இச்சையால், ஆசையால், துன்யா மொஹப்பத்தால, பெருமையினால, கெட்ட குணத்தினால, பொறாமையினால நம்ம நஃப்ஸ் ரூஹ் எப்படி கிடக்கு? நம்ம ரூஹ் இருக்குது அப்படி கெட்டு போய் கிடக்கும். அல்லா பாதுகாக்கும். கல்பு அப்படி போய் கிடக்கும். அப்ப அவங்களுடைய ரூஹ் அந்த அளவுக்கு சுத்தமா இருந்ததுனால சுத்தமாக்கிக்கிட்டாங்க. அல்லாஹ் சுத்தமாக்கிட்டான். இப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ரஹீக்ல படிச்சிருப்பீங்க, சின்ன குழந்தைய விளையாண்டுகிட்டு இருக்கும் பொழுது 5 வயசுலேயே ஜிப்ரீல் ஆபரேஷன் பண்ண வந்துட்டார். வந்து விளையாண்டுக்கிற குழந்தைய படுக்க வச்சு நெஞ்ச பொழந்து ஷைத்தானுடைய பங்கு இருந்துச்சு, கல்போல ஒட்டிக்கிட்டு கிடந்துச்சு, எடுத்து தூக்கி போட்டுவிட்டு தங்க தாம்பாளத்தில் ஜம்சம் தண்ணியில அந்த கல்பை நல்லா கழுவிட்டு ஃபிட் பண்ணிட்டு போயிட்டார். 5 வயசுல கல்பு சுத்தமா போயிடுச்சு. நமக்கு 50 வயசுல 80 வயசானா கூட துன்யா ஆசை, இப்படி ஹிர்ஸ் பேராசை சேர்த்துக்கிட்டே இருக்கும். செத்து 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 எதுக்குடாய் இவன் சேர்க்கிறானே உனக்கு தெரியாது. இப்படி மூத்தா போற அன்னைக்காவது சதகா பண்ணுவோமான பார்த்தா பண்ண மாட்டான். அப்ப கூட அந்த காசை பார்த்துக்கிட்டே மூத்தா பண்ணும். இப்படி அவ்வளவு ஆசை, ஹிர்ஸ், பணம் மேல ஆசை இருக்குது அப்பா. அதனாலதான் உங்க ஊர்ல இந்த பணத்துக்குன்னு சொல்லி பழமொழி நிறைய வச்சிருப்பாங்க. பணம் என்றால் பிணமே வாயை புலக்குமா. இவனுக்கு என்ன ஈமானம், அப்படித்தானே பேசுவான் இவன். பணம் என்றால் பணம் பாதாளம் வரை செல்லும் அப்படிமா இல்லையா? அப்ப எவ்வளவு பாருங்க நம்பிக்கை இந்த மக்களுக்கு இந்த காசு பணத்தின் மேல. விஷயத்துக்கு வாங்க, நம்ம விஷயத்துக்கு போவோம். அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய கல்பு இருக்குதே சுத்தமா. அதுக்கு பிறகு நபித்துவம் அவங்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே அல்லாஹு தஆலா மனைவி பிள்ளைகளை தவிர, மனைவி மற்ற எல்லா கனெக்ஷன்களையும், துன்யா கனெக்ஷன்களையும் அல்லாஹ் விட்டு விட்டான். புரியுதா? அது வரைக்கும் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆடு மேய்ச்சாங்க, தொழில் பண்ணாங்க. கதிஜா ரதி அல்லாஹ் அவங்களுடைய செல்வத்தை வச்சு அப்புறம் கதிஜா ரதி அல்லாஹ் அவங்களுடைய கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பிள்ளை பெற்றாங்க, வளர்ந்தாங்க. அப்படியே 37 வயசு வரைக்கும் இந்த துன்யாவில் தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா மனைவி பிள்ளைகள் என்ற அந்த ஒரு உறவை மட்டும் விட்டுட்டு துன்யாவுடைய அத்தனை ரிலேஷன்களையும் உறவுகளையும் காசு பணம் துன்யாவுடைய இதெல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தனிமைக்கு அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். புரியுதா இல்லையா? விளங்குதா இல்லையான்னு தெரியல, நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப அல்லாஹு தாலா தனிமையில கொண்டு வந்து வச்சு சிந்திங்க, யோசிங்க, அல்லாஹ் பத்தி யோசிங்க, படைச்ச ரப்பை பத்தி யோசிங்க, உங்களை பத்தி யோசிங்க, இந்த உலக ஆசையை வெறுக்கிறத பத்தி யோசிங்க. இப்படியாக அல்லாஹ் அவங்களுக்கு தர்பியத்தை கொடுத்து 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 பட்டினி என்ன பொட்டிலையா சாப்பாடு கொண்டு போனாங்க. நீங்க எல்லாம் ஒரு வேலைக்கு சாப்பிடுறது எவ்வளவு பெரிய பெட்டு கொண்டு வரீங்க? ஏமா ஸ்கூல்ல படிக்க போயிருப்பீங்களே, உங்க அம்மாக்கெல்லாம் 1 கிலோ சாப்பாடு கொடுத்து விடுவாங்களா? என்ன வயிறு இருக்கு இக்கினி கொண்டு சாப்பாடு இவ்வளவு புள்ள சாப்பிட்டு புள்ள தின்னுட்டும், அதை தின்னு தின்னு உடம்பு தான் வளர்ந்துருக்கு. அறிவு எங்க வளருது? வீட்டுல எல்லாம் அப்படிதான் செய்றீங்க. ஹதிஜா ரதியல்லாஹு அன்ஹா சாப்பாடு கொடுத்துருவாங்க, என்ன கொஞ்சோன்னு சத்து மாவு கொஞ்சோன்னு தண்ணி, அவ்வளவுதான். அதை எடுத்துக்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை வந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருப்பாங்க. நம்மளா இருந்தோம்னா மூத்த போய் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி 108 போன் பண்ணி ஸ்ட்ரக்சர் வச்சுதான் கொண்டு வரணும். அதுல அங்கே இருந்து நடந்து வந்து அப்புறம் அந்த மலை மேல வேற ஹிரா மலையில மேல ஏறி அந்த வெயில்ல அந்த குகைக்குள்ளார உட்கார்ந்து இருப்பாங்க. அங்கேருந்து பார்த்தா காபா தெரியுமா? நான் ஏறினது இல்லை, மலைக்கு கீழே வரைக்கும் போயிருக்கிறோம். சொல்லுவாங்க அங்க உட்காந்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய வீட்டை பார்த்து அப்படியே சிந்திச்சு இஸ்திஃபார் பண்ணி அப்படியே நினைச்சு இந்த மக்கள் அப்படியே அவங்களுடைய உள்ளத்தை சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி எத்தனை வருஷம் இபாதத்து பண்ணி சுத்தம் பண்ணாங்க? 3 வருஷம் 4 வருஷம் அந்த கிளீன் ஆனதுதான் அல்லாஹு தஆலா இக்ரா அப்படின்னு வசனத்தை கொடுத்து ஜிப்ரீல் அனுப்பினோம். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? இருக்கிற குப்பையெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் இல்லாத குப்பையும் சேர்த்துக்கிட்டு எல்லாம் இருந்துட்டு எனக்கு அப்படியே ஞானக்கண் திறக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். கொல்லவாச கதை கூட திறக்காது. நம்ம எப்படி வழங்கிட்டு இருக்கோம்? எனக்கு ஞானம் வரணும், நானும் ஞானி ஆகணும், நானும் சூப்பரா, அப்படியே ஒன்றும் வராது. இட்லி தோசை சுடுறதை தவிர வேற ஒண்ணுமே வராது. புரியுதா இல்லையா? துன்யாவுடைய ஆசையை வெளியிலிருந்து எடுக்கிற வரைக்கும் அல்லாஹுடைய அன்புலையும் மறுமையுடைய அந்த ஈடுபாட்டிலையும் ரசூல்லாவுடைய அன்புலையும் முழுமையா கரையாத வரைக்கும் மண்டையில உருப்படியான சரக்கே இருக்காது. நான் சொல்றது விளங்குதா இல்லையாம்மா? ஆமா, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்பதான் கொடுக்கப்படுது வகை. இப்ப விஷயத்துக்கு வாங்க. என்ன விஷயத்துக்கு நான் இதை சொல்ல வந்தேன்? அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே எல்லா நபிமார்களும் அவங்களுடைய காலத்தினுடைய சமுதாய மக்களை விட சிறந்தவர்கள். இந்த கடைசி நபியாக அல்லாஹ் அனுப்பிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களை விடவும் அந்த சமுதாயங்களில் உள்ள நல்லவர்களை விடவும் அந்த சமுதாயங்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் நபிமார்களை விடவும் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள் என்றால் அப்ப எந்த அளவுக்கு அவர்களுடைய கல்பு ரூஹு பரிசுத்தமா இருந்திருக்கும்? புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த கல்பு ரூஹு அவங்களுக்கு அவ்வளவு பரிசுத்தமா இருந்ததுனால அல்லாஹு தஆலா அவங்களுக்கு சிறப்புகளுக்கு மேல சிறப்புகள், உயர்வுகளுக்கு மேல உயர்வுகள் கொடுத்தா அதை நம்முடைய மனித அறிவால சிந்திச்சு புரிய முடியாது. நாளைக்கு ஆகிறதுக்கு சொர்க்கத்துக்கு போய் ரசூல்லாவை பார்க்கும் பொழுது அங்க ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் போகும் பொழுதுதான் நமக்கே கொஞ்சம் புரிய வரும், சுபஹானல்லான்னு சொல்லி. புரியுதா? இப்ப விஷயத்துக்கு வாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நிறைய சிறப்புகளை கொடுத்திருக்கிறான் என்று நம்ம முதல்ல நம்பிக்கை கொள்ளணும். புரியுதுங்களா? எப்படி அல்லாவை நம்பிக்கை கொள்றோமோ அதே போல ரசூலுல்லாவை நம்பிக்கை கொள்ளணும். அல்லாவுக்கு என்று விசேஷமான தன்மைகள் இருக்கின்றன என்று நம்பிக்கை கொள்வதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் விசேஷமான சிறப்புகளை கொடுத்திருக்கிறான் என்றும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைய இருக்கு, நீங்க லிஸ்ட் போடுங்க. அதுல குறிப்பா மக்களுக்கு எந்த சிஃபத்துகளில் குழப்பங்கள் இருக்கின்றனவோ அதனுடைய தெளிவை தான் இமாம் அவர்கள் இந்த கிதாபில் அங்கங்க சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப மக்களுக்கு குழப்பம் ஏற்பட்ட அந்த சிறப்புகள்ல ஒன்றுதான் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்களா இல்லையா, வானலோக பயணம் சென்றார்களா இல்லையான்னு சொல்லி. புரியுதா? இப்ப இந்த மேராஜுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயங்க. ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு தஆலா சில சிறப்புகளை கொடுத்திருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு சிறப்பு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு சிறப்பு. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று விசேஷமாக கொடுக்கப்பட்ட பல தனிச்சிறப்புகள்ல மேராஜ் என்பது ஒன்று. புரியுதா? மேராஜ் என்றால் என்ன? அரஜ யஉருஜு என்பதிலிருந்து மேராஜ். புரியுதா? நீங்க மிஃப்தாஹுன்னா என்ன? மிஃப்தா. அதே போல வசனில் உள்ளதா இந்த மேராஜ் அப்படிங்கிறது. ஏறக்கூடிய கருவி, ஏறுவதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவி சாதனம். உதாரணத்துக்கு கீழிருந்து மேலே ஏறுறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துறோம்? இப்ப ஏணி, படி பயன்படுத்துறோமா இல்லையா? அந்த மாதிரியான ஒன்றுக்கு தான் மேராஜ் என்று சொல்லப்படும். என்ன, ஏன் இதுக்கு மேராஜ் என்று சொல்லப்படுகிறது? இங்க ரெண்டு வார்த்தை இருக்கு, நீங்க கவனிக்கணும். ஒன்று இஸ்ரா, ஹம்சா கஸ்ரா வச்சு, சீன் ரா அலிஃப் ஹம்சா, இஸ்ரா உன் இஸ்ரா. பதினைந்தாவது அத்தியாய, பதினைந்தாவது பாகத்துடைய ஆரம்பம், பதினேழாவது அத்தியாயத்தினுடைய தொடக்கம், சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அபுதிஹி. சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அபுதிஹி, தனது அபுதை, தனது அடிமையை இரவிலே கொண்டு சென்ற அந்த ரப்பு இறைவன் மிக பரிசுத்தமானவன். சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி மினல் மஸ்ஜிதில் ஹராம், புனிதமான மஸ்ஜிதில் இருந்து, அதாவது மக்காவுடைய காபாவிலிருந்து, இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு, அந்த அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்களை, ஆசீர்வாதங்களை, வரக்கத்துகளை இறக்கி வைத்திருக்கிறான். சரி, இப்ப இந்த இடத்துல அஸ்ரா என்ற வார்த்தை இருக்குது. அந்த அஸ்ரா என்ற வார்த்தையிலிருந்து உருவாகி வந்ததுதான் இந்த இஸ்ரா என்பது, அல்லது இஸ்ராவிலிருந்து உருவாகி வந்ததுதான் அஸ்ரா என்பது, எப்படி வேணாலும் சொல்லுங்க. இஸ்ரா என்றால் என்ன? இஸ்ரா என்றால் இரவில் பயணம் செய்வது. இஸ்ரா என்றால் இரவில் பயணம் செய்வது. அஸ்ரா பி அப்திஹி, இரவில் பயணம் செய்ய வைத்தான் அர்த்தம். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா காபத்துல்லாஹுவிலிருந்து, எங்கிருந்து? காபத்துல்லாஹுவிலிருந்து பிலஸ்தீனில் இருக்கக்கூடிய, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய, அல் குதுஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய அல் மஸ்ஜிதுல் அக்ஸா வரை கொண்டு சென்றது. அந்த பயணத்திற்கு பெயர் இஸ்ரா என்று சொல்லப்படும். புரியுதா? பிறகு அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து வானலோகத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள், கொண்டு செல்லப்படுகிறார்கள். முதல் வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம் என்பதாக அவர்கள் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். அப்ப மக்காவிலிருந்து, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து அல் மஸ்ஜிதுல் அக்ஸா வரை வந்த அந்த பயணத்திற்கு பெயர் இஸ்ரா என்று சொல்லப்படுகிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து வானலோகம் வரை சென்ற அந்த பயணத்திற்கு மிஅராஜ் என்று சொல்லப்படுகிறது. ஆனா மிஅராஜ் என்பதற்கு நேரடி அர்த்தம் என்ன? ஏறக்கூடிய அந்த சாதனம்னு பேர். அப்ப விசேஷமான ஒரு சாதனத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏறி வானலோகத்துக்கு போனதுனால அந்த பெயரே இந்த பயணத்துக்கு வைக்கப்பட்டு விட்டது. எந்த பயணத்திற்கு? மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து வானத்துக்கு போன அந்த பயணத்துக்கு மிஅராஜ் என்று பெயர் வைக்கப்பட்டது. மிஅராஜ் என்பதனுடைய மொழி அர்த்தம் என்ன? ஏறக்கூடிய சாதனம், அதாவது ஏறுவதற்கு பயன்படுத்தக்கூடிய சாதனம், கருவி என்று பொருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவில், அதாவது காபத்துல்லாஹுவிலிருந்து அல் மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் எந்த வாகனத்தில் வந்தார்கள் என்பதை குறிப்பிட்டாங்க. புரியுதா? என்ன வாகனம் அது? புராக் என்ற வாகனம். அந்த வாகனத்தை ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கதவுலேயே கட்டிட்டாங்க. கட்டிட்டு ஜிப்ரீலோட வானத்தில் ஏறுறாங்க. அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தில் ஏறுவதற்கு புராக் பயன்படுத்தினது கிடையாது. புரிஞ்சுச்சா? வானத்தில் ஏறுவதற்கு அவர்கள் பயன்படுத்தியதுதான் மிஹ்ராஜ் என்ற அந்த சாதனம். அந்த சாதனத்தின் மூலமா தான் அல்லாஹ் அவங்களை உயர்த்தினான். அதை பற்றியான விளக்க ஹதீஸ்ல இருக்கா? இல்ல. முடிச்சு. எப்படி ஏறினாங்கிறது நமக்கு இல்ல. மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு எப்படி அல் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து வந்தார்கள் என்ற விளக்கம் மட்டும்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த வாகனத்தில் வந்தாங்க? புராக் என்ற வாகனம். அது கழுதையை விட பெருசா இருக்கும். புரியுதுங்களா? கோவேரி கழுதையை விட சிறுசா இருக்கும். அதனுடைய ஒரு எட்டு, அதனுடைய பார்வை எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரத்தில் அதனுடைய பார்வையை, அதனுடைய எட்டை வைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடியதெல்லாம் இந்த புராக் வாகனத்தை பத்தி தான். அப்ப புராக் வாகனத்தை அந்த மாதிரி படம் போட்டு வச்சிருக்கிறாங்க. புரியுதா? அப்படிலாம் போடலாமா? போடக்கூடாது, எல்லாம் ஷிர்காயிடும். ஸல்லல்லாஹு அலை நபீனா முஹம்மத். சஹாபாக்களே பார்க்கல, நம்ம எப்படி பார்க்க முடியும்? புரியுதா? பூமியிலிருந்து வானத்திற்கு முதல் வானம், இரண்டாவது வானம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது மிஹ்ராஜ் என்பது. புரியுது? அதனால அந்த பயணத்திற்கு பேரே அந்த மிஹ்ராஜ் என்பதாக சொல்லப்பட்டு விட்டது. புரிஞ்சுச்சா? இப்ப ரெண்டு விஷயங்களை தனித்தனியா விளங்குகிறோம். அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன? ஒரு கூட்டம் இந்த மிஹ்ராஜையே ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. இஸ்ராவையும் ஒத்துக்கொள்ள மறுக்குது, மிஹ்ராஜையும் ஒத்துக்கொள்ள மறுக்குது. எப்படி மறுக்கிறாங்க என்று சொன்னா, இது முழுக்க முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவுல நடந்தது. எப்படி நடந்தது? கனவுல நடந்தது. இது யதார்த்தத்தில் நடந்ததில் அல்ல என்பதாக அவர்கள் பேசுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? பழைய எப்படி பழைய குருடி கதவை துரடின்னு சொல்ற மாதிரி திரும்ப லாஜிக். அது எப்படி சாத்தியம்? கேள்வி என்ன? மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரே ராத்திரில எப்படி போக முடியும்? எவ்வளவுதான் பெரிய குதிரை இருந்தாலும் ஒரே ராத்திரில எப்படி போக முடியும்? அந்த அறிவாளி முட்டாளங்கள்லாம் இந்த காலத்தில் இருந்ததுன்னா ஈமான் கொண்டிருக்கும். இப்ப இந்த காலத்தில் நம்ம ஒரு ராத்திரில எவ்வளவு தூரம் போறோம்? ஃபிளைட்ல போனா குறைஞ்சது 1300 கிலோமீட்டர்ல விமானம் பறக்குதுன்னா 10 மணி நேரத்தில் எங்க போயிடுது? இங்க இருந்து பிரான்ஸுக்கே போயிடுது, கண்டம் தாண்டி பிரான்ஸுக்கே போயிடுது. இப்ப ஏத்து பண்ணா இவன் கண்ணில் பாக்கிற விமானத்தையும் ஒத்துக்க மாட்டேன்னு மறுப்பானா? முட்டாளுங்க. புரியுதா இல்லையா? அல்லாஹ் எவ்வளவு காட்டுறான். அதுக்கு மேல ராக்கெட்டுடைய ஸ்பீட்ல போனா என்ன வருது? புரியுதா? இப்ப விமானம் கண்டுபிடிச்சிருக்கானவர் 2500 கிலோமீட்டர் ஸ்பீடு, 2500 கிலோமீட்டர் ஸ்பீடு. டெல்லிக்கு போறதா இருந்தா 1 மணி நேரத்தில் போய் இறங்கிடலாம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ரயில்ல போனா எவ்வளவு நேரம்? டே போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். டெல்லி வருமா? டெல்லி வருமானா நமக்கு சக்கரத்தான் வந்துடும். டெல்லி வராது, நம்ம சக்கராத்தா ஆகி கடைசியில் இனி வந்து இதுக்கு மேல வழியே இல்லைங்கும் போது அதுக்கப்புறமா தான் எல்லாம் உறுதி பேச ஆரம்பம் பண்ணுவேன். ஓகே, டெல்லி வடநாடு வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லி. இப்ப அல்லாஹால மனிதர்களுக்கு அத்தாட்சியில காட்டி கொண்டுதான் இருக்கான் புரியறதுக்கு. அப்ப இப்படி பார்க்கிறான். அடுத்ததாக இதையே ஏத்துக்கலங்கும் போது கடைசியில பூமியில இருந்து வானத்துக்கு போனதை ஒத்துப்பானுங்களா? பூமியிலேயே இங்க இருந்து இங்க வந்ததே ஒத்துக்கலங்கும் போது வானத்துக்கு போனதை எப்படி ஒத்துக்கப்பானுவ? சாத்தியம் இல்லை. அப்ப என்னப்பா, எல்லாமே கனவுல நடந்த சம்பவம் தானோ எல்லாமே? இதுக்கு என்ன காரணம்? எல்லா விஷயத்தையும் தன்னுடைய குறுகிய அறிவுல போட்டு பார்த்து அந்த அளவுகோலை வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறது. புரியுதா? அந்த அறிவையும் ஒழுங்கா பயன்படுத்தினா இந்த முட்டாள்களுக்கு பிரச்சனை வரப்போறது கிடையாது. அதையும் கோணலா பயன்படுத்துறது பெருமை. இப்ப என்ன கேள்வி? வானவர் வானத்திலிருந்து இறங்கி வர்றாரா வரலையா? அதை ஒத்துக்கிறியா இல்லையா? ஒத்துக்கிறீங்க. வானவர் வானவருடைய உருவத்தில் வர்றாரா? அவரும் வானத்திலிருந்து கண்ண முடிக்கிட்டு கனவு காண்றாரா நான் பூமிக்கு போற மாதிரி? வானவர் வானவருடைய உருவத்தில் பிசிக்கலா தான் இறங்கி வர்றாரு இல்லையா? சரி, வர்றவர் இங்கேயே இருந்துறாரா திரும்பி போறாரா? அப்போ அவர் ஒரு படைப்பா படைக்கப்பட்டவர் இல்லையா? படைக்கப்பட்டவர். அப்ப அல்லாஹ் படைத்த ஒரு படைப்புக்கு அல்லாஹ் இந்த ஆற்றலை கொடுக்கும் பொழுது அது போன்ற ஒரு ஆற்றலை அல்லாஹுடைய படைப்புகளில் இன்னொரு படைப்பாகிய மனிதனுக்கு அந்த மனிதர்களில் ஒருவருக்கு அல்லாஹ் கொடுப்பது ஏன் முடியாது, முஹால், முடியாத ஒன்று, சாத்தியமற்ற ஒன்று என்று எப்படி சொல்ல முடியும்? அவரா போனார்னு சொன்னா முடியாதுன்னு சொல்லலாம். அவரா எப்படி இங்கிருந்து 2 அடி உயரத்து கூட நம்ம பறக்க முடியுமா? கனவுல வேணா காலில் நம்ம பறக்கிற மாதிரி, ரொம்ப பேர் கனவு வேணுவாங்க பறக்கிற மாதிரி, அச்சுச்சோ உளுந்துருவேன்னு நினைப்பாங்க, கடைசியில் பார்த்த பெட்ல தான் இருப்பாங்க. புரியுதா இல்லையா? தானா ஏறி பறந்து போனேன்னு சொன்னா அப்ப கேள்வி கேட்கலாம். எப்படி சொல்லப்படுகிறது? சுபஹான் அல்லதி அஸ்ராபி அபுதிஹி, அல்லாஹ் கொண்டு சென்றான். புரியுதா? சும்ம உரிஜபி, பிறகு என்னை ஏற்றப்பட்டது முதல் வானத்திற்கு, பிறகு என்னை ஏற்றி கொண்டு போகப்பட்டது இரண்டாவது வானத்திற்கு, பிறகு என்னை ஏற்றி கொண்டு போகப்பட்டது மூன்றாவது வானத்திற்கு. அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானா ஏறினேங்கிறாங்களா, என்னை ஏற்றி கொண்டு போகப்பட்டது நாங்களா, ஏற்றி என்னை கொண்டு போகப்பட்டது நான். புரிஞ்சா இல்லையா? அப்ப என்ன விஷயம், அல்லாஹுடைய ஆற்றலை நம்பாத மக்களுக்கு தான் இது தூரமான விஷயம். புரியுதா இல்லையா? சரி, இது வரைக்கும் போதும், பிறகு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.